நல்ல விதமாக வாழ்வதற்கு நல்லறிவு வேண்டும். சுய அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுய அறிவு நற்சிந்தனையின் காரணமாக உடையக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு எதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த சுய உணர்வின் மீதும் சுய அறிவானது விளையும் பொழுது அந்த உணர்வுக்கு நல்ல சுகமான நாளைய வாழ்க்கை பற்றிய அமைதி ஏற்படுகிறது. அமைதியான வாழ்க்கைக்காக வேண்டி ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த அமைதியான வாழ்க்கையை சுகமான வாழ்க்கை என்று நாம் அடையாளமும் காண்கிறோம். அமைதியான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, இந்த இரண்டுமே பொருள் அடிப்படையற்றது. மனதின் உணர்வின் அடிப்படையை கொண்டதாக இருக்கிறது. உணர்வின் மீதும் அதன் விளைவாக சுகம் என்ற உடல் முழுமைக்கும் பரவக்கூடிய அந்த அழகான ஒரு விளைச்சலை நாம் இன்னமும் அதிகமாக உணர்கிறோம். என்னுடைய கண்களுக்கு ஒரு குளிர்ச்சி இருக்கிறது, காதுகள் அழகாக கேட்கின்றன, சுவாசப்பைகள் நிம்மதியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ருசியும் சரி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணவையும் அது தன்னுடைய ருசியை கிரகித்து மனநிறைவுக்கான அந்த பாதையை என்னுடைய உணர்வுகள் ஒவ்வொன்றுமே அறிவிக்கிறது. அந்த உணர்வின் மீது நான் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இப்பொழுது விரும்புகிறேன். என்னுடைய 5 புலன்களுக்கும் சுகமான உணர்வை கொடுக்கக்கூடிய மன நிம்மதியும் சுய அறிவும் சுய சிந்தனையும் அதன் விளைச்சலாக விளையக்கூடிய நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலை நீக்கப்பட்ட அந்த நிம்மதியும் அமைதியும் என்ற அந்த உணர்வையும் கொண்டு நாம் வாழ ஆரம்பிக்கின்றோம். இந்த சுகத்திற்கு நாம் பொருள் வடிவம் கொடுக்கும் பொழுது நம்முடைய பாதை மாறுகிறது. என்னுடைய வாழ்க்கையின் முழுமையுமே, மனிதன் என்ற என்னுடைய அமைப்பு முழுமையுமே உணர்வின் அடிப்படையில் கொண்டிருக்கின்றது. உணர்ச்சிகளின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை அஸ்தமித்துவிடும், என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும், என்னுடைய வாழ்க்கையை துன்பத்திற்குள்ளாகிறது. அந்த உணர்ச்சிகளின் போது அதிகமாக மூச்சிறைக்கிறது, படபடப்பு ஏற்படுகின்றது, இதெல்லாம் உச்சகட்ட விளைச்சல்கள். ஆனாலும் என்னுடைய உணர்ச்சிகளின் போது நான் என்னுடைய மனநிலையில் தடுமாற ஆரம்பிக்கின்றேன். என்னுடைய மனநிலை, என்னுடைய அந்த அமைதியானது குறைய ஆரம்பிக்கின்றது. ஏதோ ஒரு சங்கடம் என்னுடைய மனதை அலைக்கடிக்க ஆரம்பிக்கிறது. அந்த நிலையிலும் என்னுடைய இருதயமும் அதிகமாக இயங்குகிறது, என்னுடைய மூச்சும் அதனுடைய சுவாசத்தன்மையில் அதிகரிக்கிறது. இதனை நாம் உணர்வதில்லை, படக்கப்பட்டு விடுகின்றோம். நிம்மதியான பெருமூச்சு என்றால் ஒரு சமயம் ஏற்படுகின்றது. அது என்னுடைய நெஞ்சத்தை முழுமையாக ஆக்கிரமித்து அதிலிருந்து உயிர் சக்தி கிரகிக்கப்பட்டு அந்த ஒரு நொடியில் நான் ஒரு புது வாழ்க்கையை, புது உயிரோட்டத்தையும் பெறுகின்றேன். அந்த நிம்மதி பெருமூச்சையை நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்திருக்கின்றோம். அந்த மூச்சு என்றென்றும் ஒவ்வொரு மூச்சும் நிலைத்திருக்க வேண்டும். இது நாம் சுகமான உணர்வோடு எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாமல் என் இறைவன் கொடுத்த அந்த நிம்மதியின் மீது நான் அந்த ஒரு சரணம் அமைந்து விட்டேன். இந்த மூச்சானது என்றென்றும் எனக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். சாதாரணமாக மூச்சுட்டுக் கொண்டிருக்கின்றோம். நிம்மதியான ஒரு பெருமூச்சு எவ்வளவு தூரத்துக்கு அந்த நெஞ்சம் விரிவடைந்து அவ்வளவு உயிர் சக்தியும் கிரகித்து பின்னர் அந்த நொடிப்பொழுதில் அவ்வளவு அழகான ஒரு உணர்வை நாம் அடைகின்றோம். அது புது உயிர் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒவ்வொரு பொழுதிலும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த புது உயிரானது என்றென்றுமே நமக்கு நிகழ வேண்டும். என்றென்றுமே அந்த நெஞ்சம் சுருங்காமல் விசாலமாக விரிவடைந்த நிலையில், உயிர் சக்தியை கிரகிக்கக்கூடிய நெருக்கடிக்குள்ளாகாத நிலையில் அது அமைய வேண்டும் என்று நாம் இப்பொழுது விரும்புகின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சுகத்தையும் வீணாக்கக்கூடாது. சுகம் என்பது உணர்வு, அந்த உணர்வை நான் வீணாக்கக்கூடாது. அந்த உணர்வு அமைதியிலிருந்து பிறக்கின்றது. அந்த அமைதி எந்த தருணத்திலும் என்னுடைய உள்ளத்தில் எந்த விதமான நெருக்கடிக்கும் உள்ளாகாமல் நான் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய கஷ்டமெல்லாம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றால் பொருள் அடிப்படையில் நான் வாட விரும்பும் பொழுதுதான். சுகத்தை பொருளாக்க நான் விரும்புகின்றேன். அது உலகத்தினுடைய சுகப்பொருள்களாக இருக்கின்றது. உலகத்தினுடைய சுகப்பொருள்கள் எந்த ஒன்றையும் நீங்கள் விரும்ப வேண்டாம். அது உங்களுடைய அடிமைகளாக இருக்கின்றன. உங்களை தேடி வரும் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவர். என்னுடைய சுகத்தின் தகுதி என்னுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு பொருள் அடிப்படை இல்லாமல் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு சுகத்தின் அடிப்படை அதிகமாகின்றது. எந்த அளவுக்கு பொருளை நான் கொண்டிருக்கின்றேனோ அந்த அளவுக்கு சுகத்தின் அடிப்படை குறைகிறது. என்னுடைய எண்ணத்தின் மீது நான் இன்று கவனமாக இருக்க விரும்புகின்றேன். அந்த எண்ணத்தில் பொருள்கள் நுழையக்கூடாது. அந்த பொருள்களாக இருப்பது என்னுடைய குடும்பத்தினர்கள், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய மனைவி, மக்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய செல்வங்கள், நான் சேமித்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள், என்னுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நாளைய கேள்விக்குறி, இன்னமும் விருப்பத்துடன் வசிக்கக்கூடிய வீடுகளும், என்னுடைய வாகனங்களும், என்னென்ன நமக்கு உலகத்தினுடைய சுகப்பொருளாக இருக்கின்றனவோ, ஆறுதல் கொடுக்கக்கூடியவதாக இருக்கின்றனவோ, அவ்வளவையும் நான் விரும்புகின்றேன். அவை அவ்வளவும் இருக்கின்றன எப்பொழுது உங்களுக்கு. அவர்களை நீங்கள் விரும்புகின்றீர்கள், அவர்களின் நலத்தை விரும்புகின்றீர்கள், உங்களுடைய சுகத்தை விரும்புகின்றீர்கள். நலம் சுகம் இந்த இரண்டும் உணர்வு என்பதை முன்னேற்பந்து கொள்ள வேண்டும். இது பொருள் அடிப்படையில் கிடையாது. பொருள் அடிப்படையில் இரண்டு பேருக்கு இரண்டு பொருள் கொடுத்தாலும் இது எது சிறந்தது என்று ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ரெண்டு பொருள் கொடுத்தா இதில் வந்து அது நல்லா இருக்குதுன்னு மனசுப்படும், அல்லது அது நல்லா இருக்குதுன்னு மனசுப்படும், கொடுக்கறது மறந்துடும், இருக்கிறது மறந்துடும். ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய பலம் இருக்கும் வரையில் சுகம் இல்லை. நீங்கள் தனித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை அறிய வேண்டும். அந்த தனித்துவத்திலிருந்து விலகும் பொழுது, மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அது ஒரு அசிங்கமும் அசுத்தமும். அது என்னுடைய கௌரவத்துக்கு நல்லதல்ல, தன்மானத்திற்கு இழப்பானது. பேர் இழிவு நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையின் பக்கம் நான் திரும்பிவிட்டேன். என்னை நான் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கணமும் நான் என்னை பாதுகாத்துக் கொள்கின்றேன். சுகத்தின் அடிப்படையில் அடுத்தவரை ஒப்பிட்டு நான் வாழக்கூடாது. அடுத்தவரை போன்று நான் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் கூடாது. எனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடியது தன்னிகள் இல்லாதது. என்னுடைய சுகம் நான் மட்டும்தான் அறிய முடியும், மற்றவர் அறிய முடியாது. அவருடைய சுகத்தையும் அவர் மட்டும்தான் அறிய முடியும், மற்றவர் அறிய முடியாது. ஒருவருக்கு வேதனை வந்துவிட்டால் அந்த வேதனை அவர் மட்டும்தான் அறிய முடியும், இன்னொருவர் அறிய முடியாது. நாம் சுகத்தாலும் வேதனையாலும் இந்த இரண்டும் கடந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுகத்தை கொண்டும் வேதனையை கொண்டும் இந்த இரண்டும் கலந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனதளவில் தான் அந்த உணர்வும் உணர்ச்சியும் நமக்காக நம்மை அழைப்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மனதை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த மனதின் மீது உங்களுக்கு அதிகாரமும் கிடையாது. நீங்கள் விரும்புவதெல்லாம் இந்த மனதின் சுகத்தின் மீது நான் எப்பொழுது நிலையாக என்னுடைய அமைதியில் தங்கப் போகின்றேன். மனதை பற்றியும் உங்களுக்கு தெரியாது, சுகத்தை பற்றியும் தெரியாது, அமைதியை பற்றியும் தெரியாது. ஆனால் இதனை நான் விரும்புகின்றேன். சுகப்பல்கள் உலகத்தினுடைய சுகப்பல்கள் அவ்வளவும் இருக்கின்றன. என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சுகமும் இருக்கின்றது. இதில் எது உண்மையான சுகம், எது சுகமே கிடையாது. மனதில் எனக்கு சுகம் இல்லாத பொழுது உலகத்தினுடைய பொருள் எந்த ஒன்றுமே எனக்கு மனதுக்கு பிடிக்காது. எந்த ஒன்று சுகப்பொருள் மீது எனக்கு நாட்டம் இருக்காது. என்னுடைய பிள்ளை மீதோ, என்னுடைய மனைவி மீதோ, என்னுடைய பெற்றோர்கள் மீதோ நாட்டம் இருக்காது. என்னுடைய வியாபாரத்தில் கூட நான் சொல்ல மனம் பிடிக்காது. உங்களுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த மனதை விட்டு வெளியேறும் பொழுது உங்களுக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் மட்டும் பாக்கி இருக்கின்றன. தேவை வேறு எதுவும் நீங்கள் அடையக்கூடியதாக இல்லை. அந்த பொருள்களும் அடையக்கூடியதும், பழையதாக ஆகக்கூடியதும், அது வீணாக போகக்கூடியதும், இவ்வளவும் தான் நாம் வாழ்க்கையில் நாம் கொண்டிருக்கின்றோம் சுகப்பொருளாகவும். இதனை என்னுடைய தகுதிக்கு ஏற்றதாக, என்னுடைய உயர்வுக்குரியதாகவும், என்னுடைய மேன்மையை பறைசாற்றக்கூடியதாகவும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். மக்கள் என்னை ஆக எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று என்னை அவர்கள் கவனிக்க வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன். ஆனால் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பொருளும் நீங்கள் கண்டுபிடித்தது. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நீங்கள் கண்டுபிடித்தது. உங்களுக்கு எந்த குறையும் இறைவன் வைக்கவில்லை. மூச்சுக்காற்றுக்கும் உங்களுக்கு குறைவில்லை, தண்ணீருக்கும் குறைவில்லை, உணவுக்கும் குறைவில்லை, சூழ்நிலைகளுடைய சுகத்திற்கும் குறைவில்லை. வானங்களிலிருந்து இறங்கக்கூடிய மேகங்களும், அதனுடைய குளிர்ச்சியும், அதனுடைய காற்றும், அதனுடைய அழகான தன்மையும், அதனுடைய மண் வாசனையும் உங்களுக்கு எந்த குறைவையும் வைக்கவில்லை. ஆனால் நீங்கள் படைத்த சுகப்பொருள்களை விரும்புகின்றீர்கள். இங்குதான் நாம் இறைவனுக்கு உறுதியாக மாறுகின்றோம், பெருமை கொண்டவர்களாக ஆகின்றோம். இறைவனுக்கு மேல் நான் வாழ முடியும், அவன் எனக்கு எதுவுமே தரவில்லை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த இரண்டையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று இறைவன் உங்களுக்காக படைத்தது, இன்னொன்று நீங்கள் உங்களுக்காக படைத்துக் கொண்டது. இறைவனுடைய படைப்பு ஒவ்வொன்றும் உயிரோட்டம் உள்ளது. நீங்கள் படைக்கூடிய ஒவ்வொன்றும் உயிரோட்டம் அற்றது, ஜடப்பொருள். உயிரோட்டத்துக்கு உயிரோடுக்கக்கூடிய அந்த மனதையும் அமைத்து அந்த மனதின் சுகம்தான் உங்களுடைய உடல் வாழ்க்கையினுடைய அடிப்படை என்பதையும் உங்களுக்கு உணர்த்திய பிறகு அந்த உடல் வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கின்றது. மனதில் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியின் காரணமாக உங்களுடைய சுகப்பொருள்களாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். திடப்பொருள்களை உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது, அதை பற்றி நீங்கள் பெருமையும் கொள்கின்றீர்கள். இதில் உங்களுடைய உயர்வான வாழ்க்கையினுடைய அடையாளமும் இருக்கிறது என்று எண்ணுகின்றீர்கள். அவ்விதமாக அல்ல, கடுமையான ஒரு சோதனை உங்களுக்கு அறிவையும் கொடுத்தான். அந்த அறிவு ஜடப்பொருள்களுக்கு உரியது, உணர்வு உயிரோட்டத்திற்கு உரியது. அறிவு ஜடத்தை நம்புகின்றது, அறிவை நம்புகின்றது, அறிந்து கொண்டிருக்கிற பொருள்களை நம்புகின்றது, அதற்கு தன்னுடைய அறிவை கொண்டு இன்னும் உறுதி சேர்க்கிறது அலங்காரங்கள் மூலமாக. அந்த அலங்காரங்கள் ஒவ்வொன்றுமே உயிரோட்டம் இல்லாதது, அந்த அலங்காரங்களும் சேர்ந்து அடிக்கும். எவ்வளவுதான் அலங்காரமாக நான் வீடு கட்டினாலும் சரி, பஞ்ச நாளைக்குத்தான் பிறகு நானே என் வீடை பார்க்க மாட்டேன். கற்றுகள், மெத்தைகள், பஞ்சனைகள் எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய சுகப்பொருள்களாக நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பொருளும் இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு பொருளும் அடியக்கூடியது. நீங்கள் கண்டுபிடித்தது, உங்கள் கைகளால் நீங்கள் படைத்தது, அவ்வளவும் அடியும். நம்முடைய அறிவின் கேடு அழியக்கூடியவற்றை, உயிர் இல்லாதவற்றை, ஜடத்தை நான் கட்டிக்கொண்டு அடக்கூடிய இந்த அறிவு படைக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் பெருமையாக சொல்கின்றேன். தான் மட்டும் அறியாது, அடித்து விட்டு அறியும். உங்களுடைய சயின்ஸ், கண்டுபிடிப்புக்குரிய சயின்ஸ், அது ஒவ்வொன்றுமே பார்த்தால் மட்டும்தான் நம்ப வேண்டும், பார்க்க வேண்டிய முடியவில்லை என்றால் நம்பக்கூடாது. இது அடிப்படை, உங்களுடைய விஞ்ஞானத்தினுடைய அடிப்படை, உங்களுடைய அறிவின் அடிப்படை, உங்களுடைய கல்வியின் அடிப்படை. நீங்கள் எதற்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய கல்வியை தேடி செலுத்துகின்றீர்களோ அவ்வளவுக்குமே பார்த்த பொருளை நான் அடிப்படையாக வைத்து அதன் மீது நான் நம்பிக்கையையும் அதன் மீது மாற்றங்களையும் கொண்டு வந்து புதிய புதிய உபகரணங்களையும் புதிய பொருள்களையும் என்னுடைய சுகத்துக்காக நான் ஆக்கிக் கொள்வேன். ஃபேன் காற்று இருக்கிறது, அந்த சுகமானது நான் கண்டுபிடித்த பொருளாக இருக்கிறது என்று நினைக்கின்றேன். அது மின்சாரத்தில் இயங்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மின்சாரத்தினுடைய காற்று நெருப்பு காற்றாக இருக்கிறது, அதில் நான் சுகத்தையும் அனுபவிக்கிறேன் என்று கூறுகின்றேன். காற்றாலைகள் இருக்கின்றன, வெண்மெல் அங்கேருந்து நான் கலந்துருக்கிறேன். அந்த காற்றாலைகளை சுத்தம் செய்கிறது எது? இயற்கையான காற்று. அந்த காற்றுக்கும் இந்த காற்றுக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கிற காற்று, ஒரு காற்றாலையானது இயற்கையினுடைய காற்றை கொண்டு அது சுழன்று வருகின்றது. அதிலிருந்து இவர்கள் இந்த மின்சாரத்தை தயாரிக்கின்றார்கள். நெருப்பும் அடியக்கூடியதும், அழிவு ஏற்படுத்தக்கூடியதும். அதிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று உங்களுக்கு சுகமானதா என்று கேட்டால் இல்லை, நெருப்பு காற்று. அறிய வேண்டும், இந்த காற்றை நீங்கள் கொண்டு வருவதற்கு, இந்த காற்றை இயங்க செய்வதற்கு இயற்கை காற்று தேவை. ஆனால் பெருமை என்பது நான் கண்டுபிடித்து விட்டேன் மின்சாரத்தை. இந்த பெருமையின் காரணமாகவே நாம் இன்னமும் நம்முடைய பொருள் அடிப்படையில் நாம் செல்ல ஆரம்பிக்கின்றோம். எவ்வளவு பொருள் அடிப்படையில் சொல்கின்றோமோ அந்த அளவுக்கு என்னுடைய மனம் நெருக்கடிக்குண்டாகின்றது, என்னுடைய அமைதி பாதிக்கப்படுகின்றது. அமைதி பாதிக்கப்படும் நேரமெல்லாம் நாம் அறிய வேண்டும், ஜடங்களை நாம் நம்பியிருக்கின்றோம், ஜடப்பொருள்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உயிரோட்டம் இல்லாத அந்த ஜடப்பொருள்கள் ஒவ்வொன்றும் நாற்றம் அடிக்கக்கூடியது, அழிவு ஏற்படுத்தக்கூடியது, என் மனதுக்கு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடியது. சுகமான உணர்விலிருந்தும் என்னை உணர்ச்சிகரமான என்னுடைய நெருக்கடியான ஒரு நிலையை நான் சிந்தித்து உணர்ந்து தெளிவு அடைய முடியாத நாளைய வாழ்க்கையை பற்றிய பிறப்பிலும் கவலைக்குள்ளாகக்கூடிய அந்த வாழ்க்கையை நான் எதிர்நோக்கக்கூடிய பாதையை அமைக்கின்றது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய ஜடப்பொருள்களை நம்பி வாழும் பொழுது, உங்களுடைய சுகப்பொருள்களை நம்பி வாழும் பொழுது, உங்களுடைய அறிவை மெச்சிக்கொண்டு வாழும் பொழுது நாம் மிகப்பெரும் அநியாயத்தை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். படுக்கைக்கு செல்கின்றீர்கள், மனம் கவலையோடு, துக்கம் வருவதில்லை. சரி, பஞ்சிமத்தை படுக்கின்றீர்கள், அங்கும் துக்கம் இல்லை, மனம் சரியில்லை. தரையில் படுக்கின்றீர்கள், அங்கும் துக்கம் இல்லை. அந்த இரவில் நீங்கள் உலாவிக் கொண்டிருக்கின்றீர்கள், எல்லோரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது. இவ்வளவு சுகப்பொருள்கள் இருந்தும் ஏன் நம்மால் அதனை உபயோகப்படுத்தவோ அந்த சுகத்தை அனுபவிக்க முடியவில்லை என்று நீங்கள் பார்த்தீர்களானால் உள்ளம் அங்கு அது பஞ்சிமத்தியாக இருக்க வேண்டும், அங்கு சுகமானதாக இருக்க வேண்டும். நெஞ்சம் பாரமாக இருக்கக்கூடாது, அது அழகான மிதப்பை நமக்கு கொடுக்கக்கூடிய லேசான இருதயமாகவும் நெஞ்சமாகவும் அமைய வேண்டும். பாரமாகவும் கடினமாகவும் அது ஆகிவிடக்கூடாது என்று நாம் விரும்புகின்றோம். அங்கு நெருக்கடியே கூட அது விசாலமாக இருக்க வேண்டும். பெருமூச்சு விடுவதற்கு கூட அங்கு சக்தி இல்லை, நன்றாக அழ வேண்டும். அழுது முடித்த பிறகு அந்த பெருமூச்சு ஏற்படும், அதில் ஒரு உயிரோட்டம் இருக்கிறது. உங்களுடைய கசடுகள் நீங்குகின்றன. அந்த அடுகையில் என் கேடே என்று அடக்கூடிய அந்த அடுகையில் உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. இறுதியாக மன்னிக்கப்பட்ட அந்த நிலையில் பெருமூச்சு, அந்த மூச்சிலொரு உயிரோட்டம், அது தொடர்ந்து ஒரு அமைதியம் உங்களுக்காக உருவாகின்றது. உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கவனியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமும் அங்கு அமைந்திருக்கிறது அந்த உள்ளத்தில். அந்த உள்ளத்தில் இறைவனுடைய செய்திகள் இருக்கின்றன. சுகமான வாழ்க்கையை நீங்கள் வாடுங்கள். அதற்கு புறம்பாக எந்த வாழ்க்கையும் நீங்கள் பேராதீர்கள். அது உணர்வின் அடிப்படையில் இருக்கின்றது. அதற்கு புறம்பாக இருப்பதெல்லாம் பொருளின் அடிப்படையில். நீங்கள் ஒவ்வொரும் தனித்தனியாக படைக்கப்பட்டீர்கள். ஒட்டுமொத்தமாக கூட்டாக ஒரு குடும்பமாக படைக்கப்படவில்லை. அந்த குடும்பத்தை நான் இணைத்தேன். உங்களுக்கு சந்ததிகளையும் வம்சங்களையும் நான் கொடுத்தேன். ஆனாலும் அதன் பின்னர் இது என் குடும்பம், என் வம்சம் என்று நீங்கள் உங்களுக்கு உரியதாக ஆக்கப்பட்டீர்கள். அவர்கள் அவ்வளவு பேரும் எனக்குரியவர்கள். எனக்காக அவர்கள் அடிபணிய வேண்டும். என்னுடைய நன்மைகளுக்காக நான் கொடுக்கக்கூடிய அந்த உயிரத்திற்காக வேண்டியும், சுகமான வாழ்க்கைக்காக வேண்டியும் எனக்கு அவர்கள் பணி நடக்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் எனக்கு பணிந்தார்கள். நான் தான் குடும்ப தலைவன், நான் தான் குடும்ப தலைவி. நீ எனக்கு கட்டுப்பட்டவன், நீ வேலைக்காரன், நீ பணக்காரன். உன்னை நம்பி நான் இருக்கின்றேன், என்னை நம்பி நீ இருக்கின்றாய் என்று ஒவ்வொருவரும் கூட்டாளிகளாகவும் கூட்டாகவும் நாம் ஆக்கிக்கொண்டோம். இறைவன் ஒருவனை தவிர அவன் ஒருவன் நமக்கு உறுதியாகிவிட்டான். நீங்கள் எப்பொழுது உங்களுடைய இறை உணர்வில் நினைத்திருக்கின்றீர்களோ அப்பொழுது உங்களுக்கான அழகான சமுதாயம் உங்களுக்கு உருவாக்கப்படும். உங்களுடைய மக்களில் உங்களுக்கு விரோதிகள் யார், உங்களுக்கு கடுமையான சோதனையை கொடுக்கக்கூடியவர்கள் யார், உங்களுடைய மனதிற்கு பெரும் துன்பத்தை அளிப்பவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். தவம் இருந்து பெற்றேன், இத்தனை காலத்திற்கு பிறகு அவனை சீராட்டி பாராட்டி வளர்த்தேன், எனக்கே விரோதியாக இருக்கின்றான் என்று எண்ணுவீர்களே, அந்த எண்ணத்தை நீங்கள் உங்களுடைய அடிப்படையாக கொள்வீர்களானால், ஏன் இந்த நிலை, இவ்வளவு சீராட்டி பாராட்டி வளர்த்த பிறகும் எனக்கு ஏன் இந்த நிலை என்று கேட்பீர்களானால், நிச்சயமாக நான் அது என்னுடைய குழந்தையை நான் வளர்க்கின்றேன், நான் பாதுகாக்கின்றேன், நான் அதற்கு கொடுக்கின்றேன், என்னுடைய வளர்ப்பு இல்லை என்று கூறினீர்கள். உங்களுடைய வளர்த்து ஒழுங்கு வளர்ப்பில் தான் அது வளர்ந்தது. அதனுடைய கேடு நீங்கள் ஒட்டியிருப்பான். இறைவனை மறந்தவர்களாகவும் இறைவனை மறுத்தவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கை இனி கூடாது. உங்களுடைய உள்ளத்தில் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. நீங்கள் வாழ்வதும் அந்த உள்ளத்தில் தான். அந்த உள்ளத்தை விட்டு வெளியேறி நீங்கள் வாழக்கூடிய இந்த நான்கு சுவர்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய அந்த கட்டிடங்களில் வாழவில்லை. அது உங்களுக்கு வாழ்க்கையும் இல்லை. இந்த கட்டிடங்களில் வாட பிடிக்கவில்லை என்று கூறுவீர்கள். வீட்டை மாற்ற வேண்டும், வீடை மாற்ற வேண்டும், எல்லாம் மாற்றியாகிவிட்டது. கடைசியில் இன்னமும் எனக்கு நிம்மதி இல்லை. நான் தூக்கி தொகுகின்றேன் அல்லது ரோட்டு கொள்கின்றேன், அலைந்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் விளக்கு ஏற்படுகின்றதோ நாம் அறிய வேண்டும். உள்ளத்தை விட்டு வெளியேறி வெகு நாட்கள் நாம் ஆகிவிட்டன. இறைவனை மறந்தும் மறுத்தும் நீண்ட நாட்கள் சென்று விட்டன. அது ஒன்று இருப்பதை நாம் மறந்துவிட்டோம். உள்ளம் என்ற ஒன்றை மறந்துவிட்டோம். அங்கு என்னுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இறைவனுடைய வாக்காக இது உங்களுடைய தேவையாக இருக்கின்றது. ஆனாலும் பணம் என்ற ஒன்றை வைத்துக் கொண்டு பணம் இருந்தால்தான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அவ்விதமாக அல்ல. அந்த பணத்தை நீங்கள் சம்பாதிப்பதற்கு நல்லறிவு வேண்டும், கெட்ட அறிவு கூட, அதாவது படிப்பறிவு கூட. இறைவனுடைய மாபெரும் ஆற்றல் மிக்க நியாயமான நேர்மையான நீதியை கொண்டு வாழக்கூடிய அந்த அறிவு அவ்வளவையும் நான் உங்களுக்கு இளம் பிராயத்திலிருந்து கொடுத்தேன். ஒவ்வொரு அழகான செய்தியையும் அழகான உணர்வையும் நீங்கள் குழந்தைகளாக வளர்ந்து வரும்பொழுது உங்களுக்கு நான் கொடுத்தேன். உங்களுடைய பெற்றோர்களோ பெரும் கவலையில் இருந்தார்கள். நான் உங்களுடைய பெற்றோர்களுக்கு அறிவித்தேன், நாளைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று. சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று அறிவிப்பது என்ன? இங்கு உள்ளத்தில் இருப்பது எனக்கு எந்த கஷ்டமும் தீண்டாத வாழ்க்கை வேண்டும் என்று இருக்கின்றது. வறுமை தீண்டாத வாழ்க்கை வேண்டும் என்று இருக்கின்றது. தரித்திரம் என்னை தொடரக்கூடாது என்ற வார்த்தை இருக்கிறது. அது உங்களுடைய வார்த்தையாக இல்லை, இறைவன் உங்களுக்காக அளிக்கப்பட்டுக்கூடிய இறை அருள், மாபெரும் இறை அருள். அந்த அருள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுதும் உங்களை உள்ளத்தில் இருக்கின்றது. மனிதர்களை பற்றிய கவலைகள் வேண்டாம். இறைவனுடைய வார்த்தைகள் தவறி போய்விடக்கூடாது. கவனக்குறைவாக நாம் அதை மறந்தவர்களாகவும் பராமுகமாகவும் ஆகிவிடக்கூடாது என்று என்னுடைய உள்ளத்தின் பக்கம் நான் கவனத்தோடு இருக்கின்றேன். ஒவ்வொரு நற்செய்தியும் காற்றிலிருந்து இறங்குகின்றோம். உள்மூச்சு, அந்த காற்றில் உயிர் என்பது உங்களுக்கான செய்தி, அழகான செய்தி. நாளைய வாழ்க்கை பற்றி கவலை வேண்டும். இன்று கவலையோடு இருக்கின்றீர்கள். என்னுடைய சக்தியானது, உயிர் சக்தியானது குறைந்து கொண்டிருக்கின்றது. பெரும் பயம், அந்த பயத்தில் இன்னமும் உயிர் சக்தி குறைந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் நீக்கக்கூடிய இறைவனுடைய வாக்கு, சுகமாக்குங்கள், கவலை வேண்டாம். உங்களை படைத்த இறைவன் உங்களுக்கு முன்பாக வானங்களையும் பூமியையும் உங்களுக்காக படைத்தான். எந்த குறையும் வைக்கவில்லை. இந்த பூமியிலும் சரி, வானங்களிலும் சரி, இதற்கிடைப்பட்ட காற்றுகள் சரி, இதற்கிடைப்பட்ட உங்களுடைய குளிர்ச்சிகளும் சரி, உங்களுடைய உயிரோட்டத்திற்கான எவ்வளவு அடிப்படை அவ்வளவு உங்களுக்கு படைத்து, உங்களுக்கு உணவாதாரங்களையும் படைத்து பின்னர் உங்களை இந்த பூமியில் அவதரிக்க செய்தான். அவன் கூறுகிறான், சுகமடையுங்கள், இன்னும் இந்த வானங்களையும் பூமியையும் பிரம்மாண்டமானதாக உங்களுக்காக ஆக்குகின்றேன், எந்த குறைவும் உங்களால் ஆக்குகின்றேன். இந்த வானங்களிலிருந்து நீங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், அந்த காற்றை கொண்டு நீங்கள் இந்த காற்றை சம்பாதித்து காட்டுங்கள். அந்த காற்றை சுவாசிப்பதற்கு அந்த இருதயங்கள் நெஞ்சங்கள் விரிவடைய வேண்டுமே, அதனுடைய உயிர் சக்தியை கிடைப்பதற்காக அதனை நீங்கள் அறிவீர்களா? இல்லை. உங்களுக்கு வாழ்க்கை என்ற ஒன்று என்ன இருக்கிறது? உங்களுடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய சத்திய வாக்கை நீங்கள் நம்புவதைக் கொண்டு வானங்களும் பூமியும் உங்களுக்காக விசாலமடையுமே. உங்களுடைய பிரத்யேகமான ஒவ்வொருவருடைய தேவைக்காகவும் அந்த வானங்களின் மீது நீங்கள் திரும்புவீர்கள். இந்த உலகம் உங்களை கைவிட்ட பிறகு எந்தெந்த பொருள்களை எல்லாம் நம்பினீர்களோ, ஜடப்பொருள்களையும் அடிந்து கொண்டிருக்கக்கூடிய பொருள்களையும் மனிதர்கள் உட்பட நம்பினீர்களோ, அவ்வளவு வேலை உங்களுக்கு ஒரு இக்கட்டான நிலை ஏற்படும் போது அவர்கள் உங்களை கைவிடுவார்கள். ஆனால் அதற்கு முன்போ நீங்கள் அவர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணினீர்கள். அவ்வளவு நேரம் கைவிட்ட பிறகு கடவுளே என்று மேலே திரும்புவீர்கள். இல்லை, உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். மேலே கடவுள் இல்லை, அங்கு உங்களுக்கான உயிர் மூச்சுக்காக இருக்கக்கூடிய வானத்திலிருந்து இருக்கக்கூடிய காற்று மட்டும்தான், அதனை நீங்கள் பார்க்கின்ற இப்பொழுது தெரிகின்றது. காற்று நமக்கு அவசியம், உயிர் நமக்கு அவசியம், உயிர் வாழ்க்கை நமக்கு அவசியம், இதெல்லாம் முக்கியம் இல்லை. இன்று நீங்கள் உங்களுடைய வானலாவிய அந்த காற்று மண்டலத்தின் பக்கம் நீங்கள் திரும்புகின்றீர்கள். அங்கு காற்று அல்ல, உங்களுக்கான நற்செய்தி இருக்கிறது. வெக்கையாக இருக்கின்றது, அவ்வளவு கடுமையான சூடு வேர்வை வேர்த்து கொப்பிடிக்கின்றது, காற்று அமர்ந்திருக்கிறது, அசையவில்லை. இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் காற்று வேண்டும், காற்று இல்லையே என்று கூறுகின்றீர்கள். இரண்டையும் நீங்கள் கவனியுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் இருப்பது அழகான தேவை, வாயில் பேச ஆரம்பிக்கும் போது கெட்ட வார்த்தை. காற்று அமர்ந்துவிட்டது, வெக்கையாக இருக்கின்றது, வேர்த்து உற்றுகிறது, நாக்கு வறண்டு விட்டது, வெயில் தகிக்கிறது. இப்போ என்ன செய்யணும்? காற்று வேண்டும். ஆனால் நான் பேசுவது காற்று இல்லையே. வேண்டும் என்ற அந்த ஒன்றில் காற்று வீச ஆரம்பிக்கும். இல்லையே என்று வாயில் கூறும்பொழுது அதற்கு விரோதமாக நாம் பேசுகின்றோம். இப்பொழுது நீங்கள் எதனை பேசுகின்றீர்களோ அது உங்களுக்கு உண்டு, எதனை உணர்கின்றீர்களோ அது இறைவனுக்கு உண்டு. மனதில் இருப்பதை வெளியில் பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகளாக வரும். உதாரணமாக கையெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, ஜுரம் இருக்குது, தலையும் வலிக்குது. உள்ளத்தில் இருப்பது சுகமாக வேண்டும், தலை வலிக்க வேண்டாம், கை கால்கள் வலிக்க வேண்டாம், உடல் வலிக்க வேண்டாம். ஆனால் வெளியே சொல்லும்போது உடல் வலிக்குது, கை கால் வலிக்குது, தலை வலிக்குது. கெட்ட வார்த்தை வாயை திறக்காதீர்கள், இறைவனுக்கு விரோதமாக வரும். உள்ளத்தில் இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்று உங்களுடைய மனதில் கூறுகிறது. பெரும் சங்கடங்கள் சொல்ந்து கொண்டிருக்கின்றன, உறவினர்கள் காரணமாக, மனிதர்கள் காரணமாக, நட்பு உறவுகள் காரணமாக, பெற்றோர்கள் காரணமாகவும், தாயின் காரணமாகவும், பிள்ளையின் காரணமாகவும் கடுமையான மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த உளைச்சல் வேண்டாம். அப்படி என்றால் இவர்களை எல்லாம் நீங்கள் மறந்து விடுங்கள், வேண்டாம் என்பதை விரும்புங்கள். அவர்கள் பக்கம் நீங்கள் பார்வை திருப்ப வேண்டாம், உங்கள் பக்கம் கவனத்தை திருப்புங்கள். அங்கு உங்களுடைய வாழ்க்கை அழகான வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த நிமிடத்திலிருந்து அழகான மூச்சம், அழகான சுவாசமும், உயிரோட்டம் கிரகிக்கப்பட்டு நல்லறிவு உங்களுக்கு கிடைக்கின்றது. நிச்சயமாக எனக்கு நல்வாழ்க்கை உண்டு, இனி இவர்களிடமிருந்து எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை என்ற அந்த கவனம் ஏற்படுகின்றது, உங்களுடைய கவனம் ஏற்படுகின்றது. உள்ளத்தில் இருக்கக்கூடியதை வெளியில் வார்த்தைகளால் பேசும்போது இதற்கு நேர் மாற்றமான வார்த்தை தான் வருமே தவிர இதற்கு சாதகமான வார்த்தை வராது. உதாரணமாக எனக்கு தலைவலிக்கிறது, இப்பொழுது புரியாது, உதாரணம் தலைவலி போக வேண்டும் என்று இருக்கிறதா? இருக்கிறது என்று சொல்கிறது, இருக்கிறது என்று உங்களுடைய உடல் வெளியுறவு கூறுகின்றன, உங்களுடைய மனது கல்விக்கின்றன. அந்த மனம் அங்கு தலையை வலிக்கிறது என்று கூறும்போது வேண்டாம் என்பது இறைவனுடைய வாக்கு, தலை வலிக்க வேண்டாம். தலை வலிக்கணும் இருக்கிறதா, தலை வலிக்க வேண்டாம் இருக்கான் கேட்டால் தலை வலிக்க வேண்டாம். ஆனால் வெளியில் சொல்லும்போது தலை வலிக்கிறது, வேண்டாம் என்று கூறிய பிறகு நாம் அதை மாற்றுகின்றோம், வலிக்கிறது என்று. ஒவ்வொருவருக்கும் ஆயிரக்கணக்கான வலிகள் இங்கும் அங்குமாகும். வேதனைகள் இனம் புரியாதவை, இனம் புரியக்கூடியவை, சொல்ல முடியாதவை, சொல்லக்கூடியவை. ஆனால் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த கஷ்டம் நீங்க வேண்டும். வெளியில் சொல்லும் பொழுது அந்த கஷ்டமெல்லாம் இருக்கிறது, என் மீது பரிதாபப்படுங்கள். கெட்ட வார்த்தைகள் வாயை திறக்கக்கூடாது. உள்ளத்தில் இருப்பதை முடிவமாக கூடாதீர்கள். உள்ளத்தில் இருக்க கஷ்டம் ஏற்படும் என்றால் அது உள்ள வலியும் பொழுது அந்த கஷ்டம் வேண்டாம் என்று இருக்கும் பொழுது நீங்கள் அமர்ந்து விடுங்கள். ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்று ஒரு வார்த்தை தான் உள்ளத்தின் இறைவனாக இருக்கின்றான். அவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு கொடுத்தேன். அந்த நன்மைகள் அவ்வளவையும் நீங்கள் உங்களுடைய இளம் பிராயத்தில் ஏற்றுக்கொண்டீர்கள். அதற்கு விரோதமாக பேசவில்லை. குழந்தைகளாக இருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் அவ்வளவருடைய தேவைகளில் நிரப்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தகப்பன் தாய் தந்தைகள் அவர்களுக்காக சம்பாதிக்கின்றார்கள், அவர்களுக்காக சம்பாதிக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாளை வாழ்க்கை பற்றி கவலை இல்லை. எனவே அவர்கள் சம்பாதித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாளைய வாழ்க்கையை இறைவன் அறிவித்திருக்கின்றான். அதை பற்றி நான் எதிர் எண்ணம் கொள்வதற்கில்லை. இறைவனுக்கு விரோதமாக நான் எந்த விதமான எண்ணமும் கொள்வதற்கில்லை. ஆனால் இன்று எனக்கு நாளை வாழ்க்கை பற்றிய வறுமையை பற்றிய ஒரு கவலை இருக்கின்றது. வறுமை வேண்டாம் என்பது இறைவனுடைய வாக்கு இருக்கின்றது. இனி நாம் செயல்படுத்தப் போகின்றேன் அந்த வறுமையை நீக்குவதற்கு வறுமை இருக்கிறது, வறுமை வந்துவிடும் என்ற பயம் இல்லாமல் உங்களால் செயல்பட முடியாது. இறைவனுடைய வாக்கு வறுமை வேண்டாம். அதை நம்புகிறார்கள் குழந்தைகள், நம்முடைய குழந்தைகள் அதை நம்புகின்றார்கள். நானும் நாளை வாழ்க்கை வறுமை வந்துவிடும் என்று பயப்படுகின்றேன். இது கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை அப்படி அவன் வெளியில் பேசுவதில்லை. நான் வெளியில் பேசுவது மட்டுமல்ல, அது செயல்பட ஆரம்பிக்கின்றேன். என் பணத்தை நான் அதிகமாக சம்பாதிப்பதற்காக வேண்டும் வறுமையை ஓற்றிட வேண்டும் என்று விரும்புகின்றேன். அங்கு நீங்கள் வறுமையை நீக்குவோர் இல்லை. குழந்தைகளோ அதை பற்றி கவலையே இல்லாமல் இதே வாக்குகளில் விளையாடிக் கொண்டிருக்கின்றன, தன் போக்கு இருக்கின்றன. எந்த விதமான கவலையும் இல்லாமல் பெற்றோருக்கு நாளைய வாழ்க்கையை பற்றி கவலை, ஆனால் கவலை வேண்டாம் என்ற உணர்வு அங்கு நிச்சயமாக இருக்கின்றது. இரண்டு வாக்கு அது எப்படி நான் சம்பாதிக்க வேண்டுமே, பணத்தை பார்க்காதானே அப்படி எனக்கு தோன்றும். பணத்தை பார்க்காத நிலையில் நான் எப்படி அதனை நம்புவேன் என்று நாம் உள்ளுக்குள் அங்கராய்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்விதமாக அல்ல. குழந்தைகளை பாருங்கள், உங்கள் குழந்தைகளை பாருங்கள். நீங்கள் அவர்களுக்காக வாழ்கின்றீர்கள். அவர்கள் என்னுடைய எண்ணத்தை கொண்டு நாளை வாழ்க்கை பற்றி கவலையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாகத்தான் உங்களுக்கு நான் வருமானத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். தவிர நீங்கள் எனக்கு விரோதமாக போய் நாளைக்கு எனக்கு வலிமை வந்துவிடும், எனக்கு வாழ்க்கை இல்லை வழி இல்லை என்று கூறக்கூடிய உங்களுக்காக நான் தருவேன். இது இறைவனுடைய கேள்வி. உங்களுடைய குழந்தைகளின் காரணமாக பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் சம்பளத்தின் காரணமாக குழந்தைகள் வாழவில்லை என்று அவர்களுடைய தூய்மையான மனதின் காரணமாக, இறைவனுக்கு விரோதமில்லாத மனதின் காரணமாக, நாளை வாழ்க்கை பற்றி கவலை இல்லாத காரணமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பெற்றோர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பொறுப்பில்லாமல் இருக்கிறார்கள். குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் எனக்கு அவர்களை வாழ வைக்க வழி தெரியாது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். நான் எப்படி அவர்களை காப்பாற்றுவேன் என்று அவர்கள் காரணமாக நீங்கள் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களை நல்லபடியாக வாழ வைக்கின்ற வேண்டும் அவர்களுக்காக வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய சம்பாதித்திருக்கின்றீர்கள். உங்களுக்கான வலிமையின் மீது இருப்பதை காட்டிலும் அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டுமே என்று அதற்காக கொடுத்தேன். நீங்களும் எனக்கு விரோதிகள், அந்த குழந்தைகளோ எனக்காக இருக்கின்றார்கள். என்னுடைய எண்ணத்தை கொண்டு, என்னுடைய உணர்வை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாளை வாழ்க்கை பற்றி கவலை நான் நீக்கியிருக்கின்றேன். அவர்களுக்கு அவர்களுக்காக வேண்டி நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. நீங்களும் அவர்களுக்காக தான் சம்பாதிக்கின்றீர்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது குழந்தைகளை அதிகமாக பெற்றுக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமா? அந்த குழந்தையை நான் வளர்க்க முடியாது என்று நீங்கள் குழந்தையை பெறுவதை குறைத்துக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமா? எப்பொழுது நான் வயதாக ஆகிவிட்டாலும் சரி, எனக்கு சிறு குழந்தைகள் இருக்கும்போது அந்த குழந்தைக்காக நான் வாழ்வேன் எனக்கான வருமானம் பெருகிக்கொண்டு எண்ணத்தின் மீது உங்களுடைய ஒவ்வொரு கவனத்தையும் திருப்புங்கள். குழந்தைகளின் காரணமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் காரணமாக குழந்தை வாழவில்லை. நீங்கள் அவர்களை வளர்க்கவில்லை, நான் வளர்த்துக் கொண்டிருக்கின்றேன். அவர்களுக்கு நாளை வாழ்க்கை பற்றி கவலை இல்லை. எனவே அவர்கள் என்னை எதிர்க்கவில்லை. அந்த குழந்தைகள் அவர்களுக்காகத்தான் நீங்களும் வாழ்கின்றீர்கள் என்று நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் கொள்ள வேண்டி நான் அதை கற்பித்தேன். உங்களுக்காக நீங்கள் வாழவில்லை. உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்த நிச்சயமாக உங்களுக்கு வருமானம் கிடையாது, வறுமை வந்துவிடும். அவர்களுக்காக வாழுங்கள். அவர்களுக்கு நான் இருக்கின்றேன். நீங்களும் அவர்களுக்காக நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும். அந்த பணிவிடையை கொண்டு அவர்கள் உள்ளம் விரும்புகின்றது. அதன் காரணமாக ஒரு வருமானத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் இந்த குழந்தையை நான் வளர்க்கின்றேன் என்று கூறும்பொழுது அந்த குழந்தையை நீங்கள் சொல்கின்றீர்கள், நாளைக்கு நீ சம்பாதிக்க வேண்டும், என்னுடைய சம்பாதித்துக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், நாளைக்கு நீயும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று கூறும்பொழுதுதான் ஒட்டுமொத்தமாக அவர்களும் கெடுகின்றார்கள். உங்களுடைய இறைவனுடைய வாக்குகள் உங்களுடைய உள்ளத்தில் இறங்கிக் கொண்டே இருக்கின்றன. நன்மையான ஒவ்வொன்றையும் நீங்கள் வீணாக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். அது எங்கிருந்து வருகிறது என்பதை பார்க்கவில்லை. நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரமெல்லாம் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் கவலைப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்பது பொருள். ஆனால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவன் வாழவித்துக் கொண்டிருக்கின்றான் என்று பொருள். இறைவன் வாழவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் என் குழந்தைகளை வாழவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று கூறக்கூடிய இந்த கெட்ட எண்ணம் கூடாது. நாம் வளர்ப்பு மீதியவர்கள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய அநீதிக்கும் அநியாயத்திற்கும் பெருமைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுங்கள், இப்பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய கஷ்டங்களாக நீங்கள் சம்பாதித்து வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், அந்த கஷ்டங்களை நீங்கள் வளர்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இறைவனை மனதில் ஒரு வாக்கு சுகமாகுங்கள் என்பது வெளியில் சொல்லும் பொழுது எனக்கு இவ்வளவு கவலை இருக்கின்றது, இவ்வளவு கஷ்டம் இருக்கின்றது, சுகமாகுங்கள் என்று சொன்ன பிறகு உள்ளத்திலேயே நாம் இருக்கும் பொழுது பொறுமையை கொண்டு நாம் நம்முடைய வாய்களை அடக்கும் பொழுது அந்த புது உயிரோட்டம் உங்களுக்காக புது அறிவின் விளக்கங்களும் புது வழிமுறைகளும் அதில் நிரந்தரமான வாழ்க்கையின் உயர்வும் உங்களுக்கு இருக்கிறது. விரும்புங்கள், விருப்பத்துடனே வாழுங்கள், வாயை திறந்தாலே கேடுதான். எதற்காக நாம் என்னுடைய கேடுகளை பற்றி வெளியே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், சுகமாகுங்கள், அது வேண்டாம் என்ற செய்தி வந்த பிறகு எனக்கு இது இருக்கிறது, இது இருக்கிறது, அது இருக்கிறது, இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது, இவ்வளவு துன்பம் இருக்கிறது, இவ்வளவு கவலை இருக்கிறது, கவலை வேண்டாம் என்ற செய்தி வந்துவிட்டது அடங்குங்கள். உங்களுடைய மனித கட்டணிகள் உதவி தேடுவதை விட்டு நிறுத்துங்கள். இறைவனுடைய உதவி ஏற்கனவே வந்துவிட்டது, அவனுடைய நல்வாக்கு பெரும் ஆசீர்வாதமாக இறங்கிவிட்டது, மகாசக்தியிடமிருந்து மாபெரும் சக்தி இறங்கிவிட்டது. ஆசீர்வாதமாக இந்த கவலை வேண்டாம், சுகமடையுங்கள் என்று நான் இருக்கின்றேன் என்று நான் அதனை காது கொடுத்து கேட்கவே இல்லை. இதற்கு காரணம் என்னை மனதில் இருப்பதெல்லாம் என்னுடைய எண்ணம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன், அதுதான் தவறு. சுகமாகுங்கள் என்பது யார் என்ன சுகமாக வேண்டும் என்று வந்திருக்கின்றீர்களே, நோயாளிகள் வரும்பொழுது நான் அவர்கள் கேட்பது சுகமாக வேண்டும் என்று வந்திருக்கின்றீர்களே, இது உங்க எண்ணமான்னு கேட்டா ஆமா என்ற எண்ணம். அப்ப சுகம் ஆகாத கவலையெல்லாம் முகத்தை செய்து அதிகாத எண்ணம், அதுவும் என்ற எண்ணம் தான். எப்படி ரெண்டு எண்ணம் உங்களுக்கு சுகம் ஆகணுங்கிறது உங்களுடைய எண்ணமா இருந்தா நீங்க சுகம் ஆகலையும் வந்திருப்பீங்க, அந்த கவலை உங்களுடைய முகத்துல தெரியுது, ஆமா தான், ஆமா கவலையா தான் இருக்குது. இப்ப சுகம் ஆகாதுங்கிறது உங்களுடைய எண்ணமா, சுகம் ஆகுங்கிறது உங்களுடைய எண்ணமா? அவர்களிடம் போராடி அவர்களிடமிருந்து அந்த உண்மையை வரவேற்பதற்கு 5-10 நிமிடங்கள் ஆகட்டும், பலர் உடனே ஏற்றுக்கொள்ளலாம். சுகம் ஆகாது என்பதுதான் என்ற எண்ணம் ஆகும். சுகம் ஆக வேண்டும் என்ற அந்த எண்ணம் வந்த பிறகு அது எப்படி ஆகும் என்ற கேள்வி. இதற்கு காரணம் என்ன என்று கேட்கின்றார்கள். உங்களுக்கு காரணம் வேணுமா உங்களுடைய சுக வேணுத்துக்கு, உங்களுக்கு சுகம் வேணுமான்னு கேட்ட பதில் என்ன, சம்பாதிச்சது நீங்க தான், நல்லபடியாக தான் இறைவன் உங்களை படைச்சான், கை காலோட நல்லபடியாக படைச்சான். இப்போ கை காலில் நோய்கள் வந்திருக்குது, உங்களுடைய நோய்கள் நோய் வந்திருக்குது, கல்லீரல் நோய் வந்திருக்குது, படைக்கும் பொழுது சுகமாகவே படைத்தான். இப்போ நீங்க சம்பாதிச்சதுதான் இது, உங்களுடைய அறிவை கொண்டு இது நல்லது இது கெட்டதெல்லாம் தெரிஞ்சாலும் சாப்பிட்றீங்க, இதுல சக்தி இருக்குது அல்ல சக்தி இல்லை, இது சைவம் நல்லது இது அசைவம் கெட்டது, அசைவம் நல்லது சைவம் கெட்டது, இதெல்லாம் மனிதர்கள் கற்பித்து அந்த விதிமுறைகளை கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் சம்பாதிச்சது தேவை வேற என்ன? அப்படியானால் என்னுடைய அறிவில் இருந்த கேடு நன்மை என்று எவற்றையெல்லாம் நான் எனக்காக உபயோகித்தேனோ அவ்வளவிலும் கேடு இருக்கிறது. இப்பொழுது நான் பயப்படுகின்றேன். எதற்கு பயப்படுகின்றேன்? என் அறிவை பயப்படுகின்றேன், அறிவு என்ற அந்த கெட்ட சூனியத்தை பயப்படுகின்றேன், கல்வி அறிவு என்ற அந்த கேடை பயப்படுகின்றேன், படிப்பறிவு என்ற அந்த ஷைத்தானுடைய அறிவை. அதை கொண்டு நான் வாடும் பொழுது எப்படி எனக்கு கேள்விகள் வந்தது, பிறகு நான் கேட்கின்றேன் எப்படி என்ன காரணம் எனக்கு என்று. உன் அறிவு தான் காரணம், இனியும் அந்த அறிவை உபயோகப்படுத்தாது, அமைதி அடைந்து கொள். அந்த அமைதியில் உங்களுடைய நெஞ்சமானது விரிவாகின்றது, உங்களுடைய மூச்சு காற்று இன்னும் அழகான முறையில் உங்களுடைய சுவாசத்தை நிறைவேற்றுகிறது, அதிலிருந்து உள்ள உயிர் சக்தியானது இன்னும் அதிகமாக கிடைக்கப்படுகின்றது. இந்த உயிர் சக்தி தான் உங்களுடைய உடல் நலத்துக்கு காரணமாக இருக்கின்றது. நெஞ்சத்தை நெருக்கடிக்குள்ளாக நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டாம். இனியும் உங்களுடைய அறிவை கொண்டு ஏன் எதற்கு என்று காரணம் கேட்டீர்கள். சுகம் வேணுமா காரணம் வேணுமா என்ன? காரணத்தை சொல்லுங்க, நான் சரிப்படுத்திக்கிறேன்னு போறீங்களா? சுகம் வேணும், இந்த சுகம்தான் வேணும். பிறகு ஏன் எதற்கு என்ற காரணத்தின் பக்கம் ஏன் சொல்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுதுதான் அப்பொழுது புரிகிறது நம்முடைய கேள்விகளுக்கு காரணமே இன்னமும் நான் என் அறிவை உபயோகப்படுத்துகின்றேன், காரணம் என்ன என்று கூறுங்கள். காரணம் லிவர் கட்டிவிட்டது, அதன் காரணமாகத்தான் உங்களுக்கு உடல் கஷ்டங்களும் சுகவீனங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. கணையும் கட்டிவிட்டது, அதன் காரணமாகத்தான் உடல் கஷ்டங்கள் சுகவீனங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. உங்களுடைய சின்னதையும் கட்டிவிட்டது, அதன் காரணமாகத்தான் காரணம் சொல்லியாகிவிட்டது. இனி என்ன செய்ய போகின்றீர்கள்? அதை வெட்டி எடுத்துள்ள வேற என்ன தெரியும்? காரணம் வேண்டுமா அல்லது சுகம் வேண்டுமா என்று கேட்டால், சுகம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த உறுப்புகள் சுகமாகின்றன, அதனுடைய விளைச்சல் கொண்டு நாம் வாட ஆரம்பிக்கின்றோம் அழகான வாழ்க்கையை. இறைவன் யார் என்பது தெரியும், எப்படி நடக்கின்றது தெரியாது, ஆனால் நடந்து கொண்டிருக்கின்றது. என்னை மீறிய ஒரு சக்தி எனக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றது என்பது அறிகின்றேன். அந்த சக்திக்கு முன்பாக, அந்த சக்தி வேலை செய்வதற்கு முன்பாக என்னுடைய உள்ளத்தில் சுகமடையுங்கள் என்று அந்த ஒரு வார்த்தையும் வந்தது. அந்த வார்த்தைக்கு சாதகமான சூழ்நிலையாக என்னுடைய உடல் நலம் முன்னேறி கொண்டிருக்கின்றது, என்னுடைய சுகம் திரும்பிக் கொண்டிருக்கின்றது, நான் சகஜமாக இயங்க ஆரம்பித்திருக்கின்றேன். கவலையில்லாம் எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையை இனி அமைக்க வேண்டும், எந்த ஒரு அசம்பாவிதத்திற்கும் காரணம் என்ன என்று தேடாதீர்கள். நான் தான் காரணம், என் அறிவுதான் காரணம். இனியும் அந்த அறிவை நான் உபயோகப்படுத்த வேண்டிய என்ன காரணம் என்று கேட்டார்கள். இன்னும் முழுகி போவோம் என்ற துன்பங்களில் இந்த எண்ணத்தின் மீது, இந்த எண்ணத்தின் மீது அவர்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குரியவர்களாக, மனிதர்களிலிருந்து யாரையும் ஆக்கிக்கொள்ளாமல் உங்களுடைய எண்ணத்தின் மீது நீங்கள் உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். அங்கு நீங்கள் உறுதியான நம்பிக்கையாக நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒருபோதும் உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய உள்ளத்தை விட்டு திருப்பி கவனக்குறைவாக ஆகிட வேண்டாம். பெரும் கேடுகள் நம்மை சொல்லிக் கொள்ளும் இன்று சொல்லிக் கொண்டிருப்பது போன்று எண்ணத்தின் மீது சத்தியமாக மாபெரும் ஆசீர்வாதம், மகாபெரும் சக்தியிடமிருந்து உங்களுடைய கடவுள் கடந்த சக்தி, மாபெரும் சக்தி உள்ளத்தில் அமைக்கின்றது சுகமான செய்திகளாக. இது கடவுள், ஏற்றுக்கொள்ளுங்கள். கடவுளையும் உருவமாக்காதீர்கள். அது ஒரு உணர்வு, மாபெரும் உணர்வு, சாதாரண உணர்வு. சுகம் அதையும் பார்க்க முடியாது. மாபெரும் சக்தி, மாபெரும் உணர்வு, அதற்காக உருவத்தை அமைத்தீர்கள். இனி அதையும் ஜடமாக ஆக்கிவிட்டீர்கள். கடவுளை ஜடமாக்கவில்லை, நாம் ஜடமாக கற்பனை செய்து கொண்டு கடவுளை விட்டுவிட்டு கடவுளை நம்பிக்கின்றிருக்கின்றோம். என்னுடைய அறிவின் காரணமாக இந்த அறிவு ஜடங்களை மட்டும்தான் நம்பும், பார்த்தால் மட்டும்தான் நம்பும். சயின்ஸ் மாதிரி அதே போன்ற ஒரு கேடு கிடையாது. பார்த்தால் நம்புவேன், பார்க்கவிட்டால் நம்ப மாட்டேன். இந்த அடிப்படையில் நாம் வாழக்கூடாது. இந்த அடிப்படையை கொண்டுதான் கல்வியம். பார்க்க வேண்டும், நம்ப வேண்டும். இந்த ஒரு உருவத்தை பார்த்துவிட்டு இது எதெல்லாம் மூலக்கூறுகள் இருக்கின்றன, நான் எப்படி சேர்க்க வேண்டும் என்று உருவத்தின் அடிப்படையில் நான் செய்ய வேண்டும். இங்கு நான் பேசுவது என்னுடைய காதுகளில் உடைக்க வேண்டுமா, இங்கு நான் பேசுவது என்னுடைய இதயத்தில் இருக்க வேண்டுமா என்று கேட்டால் பதில் என்ன? இது காதுகளில் மட்டும்தான் இருக்கும், இது ஜடப்பொருள். ஆனால் இங்கு என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு உயிரோட்டம், அவ்வளவும் உயிரோட்டமாக இறங்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அந்த விருப்பம்தான் இதை உங்களை சுவாசங்களில் கிரகிக்க செய்கிறது. காற்றின் மூலமாக சப்த அலைகள் உங்களுடைய காதுகளில், அதே காற்றின் மூலமாக அந்த காற்றிற்கு உரிய உறுப்பானது மூக்கம், சுவாச பைகளும் அதில் இறங்க வேண்டும். சப்தங்கள் இங்கு ஒழிக்கக்கூடாது, இங்கு இறங்க வேண்டும். உணர்வோடு வாழும் பொழுது ஒவ்வொன்றையும் நான் சுவாசிக்க முடியும், ஒவ்வொரு செய்தியையும் சுவாசிக்க முடியும். செய்திகள் காதில் ஒழிக்கக்கூடாது, செய்திகள் உள்ளத்தில் நிறைய அது கிடைக்கப்பட வேண்டும். இதனை நான் விரும்புகின்றேன். ஆனால் இதற்கு உபகரணங்கள் முடியாது. இங்கு சத்திய உணர்வும் வேண்டும், அந்த சத்திய உணர்வில் பிரதிபலன் கிடையாது. எனவே இறைவனுக்காக வேண்டி வரும்பொழுது அந்த உள்ளங்கள் கிரகிக்கூடிய தன்மையை அடைகின்றன. மனதிற்கு அமைதியும் நிம்மதியும் இருக்கின்றது. இந்த நிம்மதியும் அமைதியும் சுவாசங்களின் பேச்சை கிரகிக்கின்றன தவிர காதுகளில் இல்லை. எனவே உங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு எண்ணம் இருக்கின்றது, ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இப்பொழுது எப்பொழுதுமே சாதாரணமாக காற்று வரக்கூடிய அந்த காற்று எனக்கு சுகமான காற்றாக இருக்கும்போது ஆகா சுகமாக இருக்கின்றது என்று நான் புரிகின்றேன். எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று புரிகின்றேன். அந்த அழகை அது அறிவிக்கின்றது. அந்த செய்தியை நாம் ஒவ்வொருவரும் அறிகின்றோம். இன்னும் அது செய்திகள் இருக்கின்றன காற்று. அந்த காற்றின் செய்திகள் உணர்வின் மூலமாக கிரகிக்கப்பட வேண்டும். அந்த காற்றில் ஒளி செய்திகள் கூடாது. எப்பொழுதுமே காற்றானது இந்த ஒளியின் காரணமாக மாசுபட்டதாக இருக்கக்கூடாது. நாய்ஸ் பொல்யூஷன் கூடாது. ஒரு காலம் இறைந்து சத்தமிட்டு பேசக்கூடாது. அமைதியான பேச்சை, தெளிவான பேச்சாக பேச வேண்டும். அது இதயத்தில் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை வரும். சத்தியத்தை கொண்டு பேசும்பொழுது, அந்த சத்தியத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பேசும்பொழுது அது இயற்கையாக வரக்கூடிய அந்த உணர்வானது அங்கு காதுகளில் ஒழிக்காது. நெஞ்சங்களில், சுவாசங்களில் தங்கும். குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்ததும் உயிர் மூச்சு, முதலில் உயிர் மூச்சு. அந்த உயிர் மூச்சில் அது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த செய்திகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு கிடைக்கூடிய தன்மை அந்த குழந்தை கொண்டு அறிந்த கிட்டங்கள். உங்களுடைய குழந்தை பிறக்கவும் இருக்கின்றது. பிறந்த குழந்தைகளை நாம் எப்படி வீணாக்கினோம் என்பதும் தெரியும். குழந்தை பிறந்ததும் உயிர் மூச்சு, அந்த உயிர் மூச்சில் செய்திகள், அந்த செய்திகளை கிடைக்கூடிய அழகான நெஞ்சம். எந்த நெருக்கடியும் இல்லாத, எந்த அப்படுக்கும் இல்லாத அந்த நெஞ்சத்தில் செய்திகள் இறங்குகின்றன. அதன் காரணமாக அது தன்னுடைய நன்மை தீமை சக்திகளை பிரித்தளிக்கக்கூடிய மாபெரும் ஆற்றலை அந்த நெஞ்சங்களான பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த சுவாசப்பைகள் மூலமாக. கவலை வேண்டாம் என்ற அந்த உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி வளர்ந்து வரும்பொழுது ஒவ்வொன்றாக நாம் அழைக்கின்றோம். அந்த சுவாசத்தில் குழந்தைகள் பார்க்கிறானால் கண்கள் மூடி இருக்கும், காதுகளும் மூடப்பட்டிருக்கிறது. சுவாசங்களில் உள்ள செய்திகள் அவ்வளவு வேகமாக கிடைக்கப்படுகின்றன. இரண்டு மூன்று நாட்கள் ஆகும்பொழுது இன்னும் கண்ணை திறக்கவில்லை, ஆனால் அது தூங்கிக் கொண்டதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றது இல்லை, செய்திகளை கிரகித்துக் கொண்டிருக்கின்றது. அழகான செய்திகளை, லேசான புன்முறுவலை பார்க்கலாம் அந்த குழந்தைகள் முகத்தில். எவ்வளவு அழகான செய்தி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், சிரித்துக் கொண்டிருக்கிறது, கனவு காண்பிக்கிறது. நாம் பார்த்தது கண்ணு பத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த கனவு வித்தியாசமே. பார்க்காத பொருள்கள், பிரம்மாண்டமான பொருள்கள், கோரமான விஷயங்கள், பாம்பு தேள் கூறம் எல்லாம் வரும். இந்த குழந்தைக்கு அதுவும் வந்துச்சு இல்லையே. காற்றின் செய்திகள் கிரகிக்கப்பட்டு அந்த அழகான செய்திகளில் முகம் மலர்ந்து அந்த புன்முறல் ஏற்படுகின்ற துக்கத்தில் அந்த குழந்தையிடம் பேசுவதை குறைந்து கொள்ளுங்கள். உங்கள் அசிங்கமான பேச்சை பேசாதீர்கள். ஜுச்சிச்சு புச்சிச்சு குச்சிச்சுன்னா சொல்லாதீங்க. அக்கிரமமான பேச்சுக்கள் அவ்வளவு, அநியாயமான பேச்சுக்கள். அந்த பேச்சுக்கள் போகும்பொழுது கிரகிக்கும் தன்மை குறைகிறது, நெஞ்சத்தில் விரைவுக்குரிய தன்மை குறைகின்றது. இந்த பேச்சு காதுகள் ஒடிக்க ஒடிக்க அதுக்கு நாரசரமாக இருக்கின்றது. சமயத்தில் திடுக்கிட்டு கத்துகிறது. உங்களுடைய பேச்சின் காரணமாகத்தான் அழகான பேச்சுக்கு பின் பேச்சுக்கு முரணாக இங்கு திடீரென்று வெடிச்சத்தமான பேச்சுக்கள் இருக்கின்றனவே திடுக்கிட்டு வருகின்றது. இப்பொழுதுதான் கனவுகள் வருகின்றன. அந்த கனவு வந்து உங்களுடைய பேச்சின் காரணமாக திடுக்கிட்டு கையெல்லாம் ஆற்றுகள் தெரியுமா? உங்களுடைய பேச்சு இவ்வளவு அமைதியான பேச்சுகளும் எதுக்காக இந்த காட்டுத்தனமான பேச்சு வருது? போய் நம்ம அப்பா பட்டத்தான் வந்து பின்னாடி தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதீர்கள். இப்போ என்ன பேசணுமோ அதை பேசுங்க. அந்த குழந்தைக்கு உங்களோட அறிவு ஜாஸ்தி, ஞானங்கள் ஜாஸ்தி. அந்த குழந்தை இறைவனை பற்றிய செய்தி அறிவியல், வீணா பண பேச்சை பேசாது. தொடாது இந்த குழந்தைய அழகான உணர்வு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. முழுமையடையும் முறை அது முழுமையடையும் பொழுதுதான் கண்ணை திறக்கிறது, உலகத்தை பார்க்கிறது. இப்பொழுது இங்கு முழுமையான ஆற்றல் அந்த குழந்தைக்கு இறங்கிவிட்டது. இந்த ஆற்றலை கொண்டு பகுத்தறிகிறது. பார்க்கும் பொழுது உங்களையும் பிடிக்காது, அம்மாவையும் பிடிக்காது, அப்பாவையும் பிடிக்காது. எப்போ இறைவனுக்கு விரோதமாக பேசுகிறீர்களோ அந்த பேச்சை பேசும் பொழுது இது அதுக்கு அதிகமாக பிடிக்கும். அமைதியாக இருக்கக்கூடிய குழந்தை வம்பு பண்ணாது, வளர்ந்து வரும்பொழுது சேட்டை பண்ணாது. ஆனால் வம்பும் சேட்டையும் பண்ண அது ஒரு சுகம் வேலை, அது பெருமை வேலை. மற்ற பேர் தொடிக்கிறது இவ்வளோ சேட்டை பண்ணுறோம் கூட. நீங்கள் அந்த குழந்தையை கொஞ்சம் பொழுது அந்த குழந்தை என்ற ஆற்றல் குறைகின்றது, நெஞ்சத்தின் ஆற்றல் குறைகின்றது. நீங்கள் சீராட்டி பாராட்டி வளர்க்கின்ற கூறுகின்றீர்கள், அப்படவையும் நீங்கள் தடை செய்கின்றீர்கள், பெரும் தொந்தரவை கொடுக்கின்றீர்கள் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை கண்பிடிக்கும் வரையில் உங்களுடைய பேச்சு நடக்கக்கூடாது. அங்கு அமைதியாக இருக்க வேண்டும். அங்கு அதற்கான வேத வாக்குகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த வேத வாக்குகளை அந்த குழந்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றது. அமைதியாக மௌனமாக இருக்க அந்த குழந்தை கண் திறக்கும் பொழுது வேதம் முழுமையாகிவிட்டது. இப்பொழுது உலகத்தை பார்க்கின்றது. நல்லது எது கெட்டது என்பது தெரியும். நீங்களே நன்மையானவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, உங்களையும் பிரித்து பாகுபாடு படுத்தி உங்களை ஏற்றுக்கொள்வதும் உங்களை நிராகரிப்பதும் அந்த குழந்தைக்கு தெரியும். குழந்தைகளை வளர்க்கும் முறையையும் நாம் இன்று அறிய வேண்டும். எண்ணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குழந்தை என்பது சாதாரணதல்ல, ஆவரும் பொக்கிஷம். அதனை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சத்தங்கள் கூடாது, கெட்ட வார்த்தைகளும் கெட்ட சத்தங்களும் கூடாது. அது கண் திறக்கும் வரையில், நான்காவது நாள் ஐந்தாவது கண் திறக்கும் வரையில் மௌனமாக இருங்கள். வேதங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன அந்த குழந்தையின் நெஞ்சங்கள். அத்தியாயம் 46:20. அன்றியம் நெருப்பின் முன் நிராகரிப்பவர்கள் கொண்டு வரப்படும் நாளில் உங்களுக்காக நாள் நிச்சயமாக குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு நன்மைக்கும் அந்த நன்மை உங்களுக்காக இருதயத்தில் இறங்கும் பொழுது அது ஒரு குறித்த காலம் வரையில் தங்கும். ஒவ்வொரு கஷ்டத்தின் போதும், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கஷ்டத்தின் போதும், இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கிற கஷ்டங்களின் போதும் உங்களுக்காக சுகமாகுங்கள் என்று அறிவிக்கப்படுகின்றது. அது ஒரு குறித்த காலம் வரையில் நிச்சயமாக உங்களுடைய இருதயத்தில் தங்கும். அதன் காரணமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், அதை நம்புகின்றீர்கள் வேண்டும் என்று. இப்பொழுது சுகத்தை நீங்கள் பொருளாக மாற்றுகின்றீர்கள். மாத்திரை, மருந்து, ஊசி, சூரணம், பொடி என்று பொருள்களாக சுகத்தை பொருள்களாக மாற்றுகின்றீர்கள். அதில் உங்களுடைய சுகம் கிடைத்துக் கொண்டதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய விருப்பமாக அமைத்த அந்த சுகமாகுங்கள் என்ற எண்ணத்தில் நீங்கள் நம்பிக்கை கொண்டதன் காரணமாக நெஞ்சம் விரிவடைந்து உயிர் சக்தியை அதன் காரணமாக கிரகித்து அதற்குரிய உயிர் சக்தியை கிரகித்து அது அந்த சுகத்தை உங்களுக்காக நோய்வாய்ப்பட்ட அந்த உறுப்புகளுக்கு புதிய உயிரோட்டத்தையும் புதிய அமைப்பையும் புதிய படைப்புமாக ஆக்கி சுகமாக கொண்டிருக்க இந்த தைலமும் இந்த மாத்திரையும் இந்த சூர்ணமும் இந்த ஊசியும் தான் என்று நீங்கள் நினைவிக்கும் பொழுது ஜடப்பொருள்களை கொண்டு உயிரை நீங்கள் படைப்பீர்களா? உங்களுடைய அறிவு என்ற இந்த கேடு கெட்ட சயின்டிபிக் அப்ரோச்சை கொண்டு மாடர்ன் மெடிசன் என்ற இந்த அப்ரோச்சை கொண்டு விஷத்தை கொண்டு நீங்கள் உயிரை படைப்பீர்களா? அதில் சுகமாகிறது என்று எண்ணும் பொழுது நாம் நன்றி மறந்தவர்கள், நன்றி கெட்டவர்கள், நன்றறிவை இறந்து விட்டவர்கள். நீங்கள் விரும்பினீர்களே அந்த விருப்பத்தின் காரணமாக ஒவ்வொருவரும் இறுதியாக அவர்கள் மரணத்தை தடுக்கும்போது நீங்கள் கூறுவீர்கள், மனசை விட்டுறாத உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் மனசை விட்டுறாத. அந்த மனசு ஆரம்ப காலங்களிலிருந்து அவன் கொடுக்கப்பட்டது, அவன் விட்டுவிட்டான். ஆனால் மற்ற மனிதர்களுக்கு இருக்கிறது இன்னும், ஏனென்றால் அவர்கள் துன்பத்திற்குள்ளாகவில்லை. இந்த நேரத்தில் சொல்வார்கள், மனசு விட்டுறாத, டாக்டர் கைவிட்டாங்க, மனசு விட்டுறாத. என்ன அர்த்தம்? இறைவனுடைய செய்தி அங்கே இருக்கிறது, அதை விட்டுறாது. அது ஒரு குறித்த காலத்துவனின் மீது அது நீங்கிவிடும் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இப்பொழுதுதான் கூறினேன், அது நீங்கிவிட்டது, இனிமேல் அதை பிடிப்பதற்கு வழி இல்லை, அவன் இறந்தே போவான். நிந்திக்கப்பட்ட ஆன்மாவாக இருந்து போவான். இறைவனுடைய அந்த மாபெரும் ஆற்றலை கைவிட்டான். மனிதர்களுடைய கெட்ட சக்தியை நம்பினான், இறைவனை நம்பவில்லை. ஜடங்களையும் அடித்துக் கொண்டுக்கூடிய மனிதனையும் அவர்களுடைய கல்வியையும் நாசமாய் போன அந்த கல்வியை நம்பி தன்னுடைய இறைவனுடைய மாபெரும் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் கைவிட்டு பரமகமாகி அலட்சியப்படுத்தி பெருமை கொண்டான், வீணாக்கினான். இனி அதை பிடிப்பதற்கு வழியில்லை, அவர்களை காலம் முடியும், அல்லது அந்த உறுப்பானது வெற்றியெடுக்கப்பட வேண்டும், அந்த உறுப்பு இறந்துவிடும். ஒவ்வொரு உறுப்பாக இறந்து போகும். பாக்கி இருக்கக்கூடிய அந்த எஞ்சியுள்ள உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எப்பொழுது மனதில் இருக்கக்கூடிய இறைவனுடைய வாக்குகளை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், அதை ஏற்றுக் கொள்ளுங்கள், அதை பிரிமாணமாக ஏற்றுக் கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கையை உங்களுக்காக அமைத்து தருவான், இது சந்தேகமும் இல்லை. அப்படியும் இறுதியாக ஒவ்வொரு உறுப்பாக போய் எல்லாரும் கைவிட்ட பிறகு உங்களுடைய மனதிற்குரிய அந்த ஒரு குறிப்பிட்ட உறுப்பை பாதுகாப்பதற்காக இறைவனுடைய வாக்கு வந்தது, அது நீக்கப்பட்டு விட்டது, அந்த வாக்கு நீக்கப்பட்டு விட்டது. நீங்கள் அதை அடித்துவிடும் வரையில் நம்பிக்கை ஏற்றுவிடும் என்ற நிலையில் இப்பொழுது நான் டாக்டரிடம் சென்று உங்களை நான் நம்பி வந்து விட்டேன், உயிரை காப்பாற்றுங்கள், உயிர் யாரிடம் இருக்கிறது என்ற அந்த எண்ணம் கூட இப்பொழுது நமக்கு போய்விட்டது, சத்தியமும் நீங்கிவிட்டது. உயிரை படைப்பவனிடம் உயிர் இருக்கிறது. இந்த டாக்டர்களுக்கு உயிரை பற்றி என்ன தெரியும் என்ற அந்த ஒரு வார்த்தை தெரியாது. பிறகு அவர்களிடம் கையெழுத்து போட்டுவிட்டு நீங்களே காப்பாற்றுங்கள், நான் செத்துவிட்டால் நான் தான் பொறுப்பு, நீங்கள் பொறுப்பில்லை என்று எழுதி வாங்கிக் கொண்டு அவர்களும் வைத்தியம் பார்க்கிறார்களே. இந்த நிலை இழிவான நிலை, கேவலமான நிலை, நெருப்புக்கு நாம் ஆளாகிவிட்டோம். எந்த ஒரு நன்மையும் நமக்கு இல்லை. என்னுடைய விருப்பங்கள் நிச்சயமாக நிர்மூலமாக்கப்படக்கூடிய அந்த நேரம் வரும் வரையில் நாம் நெருப்பின் முன் கொண்டு வரப்படுகின்றோம், நரக வேதனையின் பால் கொண்டு வரப்படுகின்றோம். நெருப்பின் முன் நிராகரிப்பவர்கள் இறைவன் கொடுத்த அவ்வளவு சத்தியங்களையும் நிராகரித்தேன். மனிதர்களுடைய ஜடப்பொருள்களையும் மனிதர்களுடைய அறிவினத்தையும் நம்பினேன். அவர்களுடைய அறிவு அரைகுறையாக இருக்கின்றது, இன்னும் வளர வேண்டும், அவர்களுடைய அறிவு வளர வேண்டும், என்றென்றைக்கும் அறிவு வளர வேண்டும் என்று இருக்கும் பொழுது என்றென்றைக்குமே அது அறைகுறைதான். அறைகுறையான ஒரு வாழ்க்கையையும் அறைகுறையான அறிவையும் கொண்டு நம்பி சத்தியமான முழுமையான இரையாற்றிக் கொண்ட அந்த சத்தியம் அந்த உயிர்த்தமனை படைத்து வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றதே, அதனை நான் மறுத்தேன். உயிரை பற்றி டாக்டர்களுக்கு தெரியாது, படைத்தவனுக்கு தெரியும். ஒவ்வொரு உறுப்பும் அந்த உயிரை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு உறுப்புக்கு போகக்கூடிய உயிரோட்டம் குறைந்துவிட்டால் அந்த உறுப்பு நாசமாகின்றது. இனி அந்த உறுப்புக்கு உயிரையும் படைக்க வேண்டும், அந்த உறுப்புக்கு உயிரோட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் வேண்டும். யாரால் முடியும்? எந்த உறுப்பு வலிக்கப்பட்டிருக்கின்றது, எங்கு வலியிருக்கின்றதோ அங்கு சுகமாக வேண்டும் என்றுதான் இங்கு அறிவிக்கப்படுகின்றது. இங்கு நான் நம்பிக்கை கொள்ள ஆரம்பிக்க இந்த உயிரோட்டம் அந்த உறுப்புக்கு தான் போகும், வேறு எங்கும் போகாது. எதனை நீங்கள் நம்புவீர்கள்? உங்களுடைய அறிவை நீங்கள் நம்பக்கூடாது, டாக்டருடைய அறிவை நம்பக்கூடாது, கடவுளையும் நம்புவதற்கு பூசாரிகளுடைய வழிமுறையை நம்பாதீர்கள். உள்ளத்தின் பக்கம் திரும்பங்கள், அங்கு இறைவன் அறிவிப்பான் நான் தான் யார் என்பதை. இறைவனை பற்றி இறைவனை தேவர்கள் யார் அறிவிக்க முடியும்? பூசாரிகளால் வடிகட்டோம், மூதாதையர்களை வடிகழ்த்தார்கள், நாமும் வடிகழ்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் திரும்புகின்றோம் என் இறைவன் பக்கம். என் இறைவனே, நீ உன்னை பற்றி அறிவிப்பதற்கு தகுதி படைத்தவன்கள் யாரும் இல்லை, இங்கு நான் அறிவிக்கப்படுகின்றேன். இந்த உள்ளத்தின் செய்திகளில் காற்றின் மூலமாக அந்த செய்திகள் இறங்குகின்றது, புதிய ஞானங்கள் பிறக்கின்றன, அது உயிரோட்டம் இருக்கின்றது. அந்த உயிரோட்டத்தில் நாளை வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக நீங்கள் வாழக்கூடிய மாபெரும் இரையாற்றல் மிக்க உண்மையை கொண்டு வாழக்கூடிய அந்த சக்தியை பாதி உங்களுக்கு அறிவிக்கப்படும். அதன் மீது நீங்கள் நினைத்திருப்பீர்களாக. இந்த நாள் நமக்கு நெருங்காது. 46-20 நெருப்பின் முன் நிராகரிப்பவர்கள் கொண்டு வரப்படும் நாடு. இன்று என்னை காப்பாற்று இறைவனே என்று அவர்கள் கூறக்கூடிய அந்த சமயத்தில் அவர்களுக்கான பதிலானது, உங்கள் உலக வாழ்க்கையின் போது உங்களுக்கு கிடைத்திருந்த, என்னிடமிருந்து கிடைத்திருந்த தூய்மையானவற்றை அப்பளவையும் உதாசீனப்படுத்தினீர்கள், வீண் பதிமையத்தீர்கள். உங்களுடைய வழிமுறைகளை கொண்டு நீங்கள் வாழ்வதாக, உங்களுடைய முயற்சிகளை கொண்டு நீங்கள் வாழ்வதாக, உங்களுடைய கடினமான உடைப்பை கொண்டு நீங்கள் வாழ்வதாக. கொஞ்சம் சேர்த்து பார்த்துக்க வேண்டாமா? உங்களுடைய உடைப்பின் கடினத்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் ஒரு நேரம் வரும், கை கால்களை அசைக்க முடியாது, அந்த முதுமை அப்பொழுது யார் காப்பாற்றுவார்கள்? நீங்கள் இளம் பிராயமாக இருந்தபோது, குழந்தைகளாக இருந்தபோது நீங்கள் யார் என்றே அறியாத நிலையில் உங்களை வளர்த்தது யார்? நடுவில் கொஞ்சம் சக்தி கிடைச்சவொன்னா அது என்னது, நான் தான் உடைக்கிறேன், நான் தான் கஷ்டப்படுறேன், அயராது உடைக்கிறேன், படாத பாடுபடுகின்றேன், நான் சம்பாதித்தேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எப்படியெல்லாம் நீங்கள் என்னை உதாசீனப்படுத்தினீர்கள். அந்த உலக வாழ்க்கையின் போது உங்களுக்கு நான் கொடுத்த தூய்மையானவற்றையெல்லாம் வீணடித்து தன்னுடைய சாதனத்தின் காரணமாகவும் தன்னுடைய முயற்சி காரணமாகவும் சம்பாதித்தேன் என்று பெருமையும் அளித்தீர்கள். என்னை சுத்தமாக மறந்தீர்கள். உங்களுக்கான அத்தாட்சிகள் வரும்பொழுதெல்லாம், சோதனைகள் வரும்பொழுதெல்லாம் மனிதர்களையும் உங்களுடைய திறப்பர்களையும் நம்பினீர்கள். டாக்டர்களையும் மனிதர்களுடைய உதவியும் நம்பினீர்கள். பணத்தையும் பொருளையும் நம்பினீர்கள். பணம் உயிரை உங்களுக்கு கொடுக்காது, உயிரை வாங்கிவிடும் என்று தெரிந்திருந்தோம். மருந்துகள் உயிரை உங்களுக்கு கொடுக்காது, உயிரை கெடுக்கும் என்று தெரிந்திருந்தோம். விஷயங்கள் என்று தெரிந்திருந்தோம். அதனை உபயோகித்துக் கொண்டு பிறகு அதன் காரணமாகத்தான் சுகமானேன் என்று குழந்தைகளே, நல்லறிவும் கெட்டது அவ்வளவும் வீணாக்கினீர்கள். வீணாக பெருமைத்துக் கொண்டீர்கள். அநியாயமாகவும் பிறருக்கும் அதனை அறிவித்தீர்கள். விதமாகத்தான் வாழ வேண்டும் என்று அவ்வளவு கேடுகளையும் துன்பங்களையும் பிறருக்கும் நீங்கள் அறிவித்து தனக்கும் கேடாகவும் தன் குடும்பத்திற்கும் நஷ்டத்தை விளைவித்துக் கொண்ட இவர்களிடமிருந்து அன்று எந்த பதிலும் வராது. உங்கள் உலக வாழ்க்கையின் போது உங்களுக்கு கிடைத்திருந்த தூய்மையானவற்றையெல்லாம் வீணடித்து இன்பம் தேடினீர்கள். ஆகவே நீங்கள் பூமியில் அநியாயமாக பெருமை எடுத்துக் கொண்டும் வரம்பு மீறிக் கொண்டும் இருந்த காலத்தால் இழிவு தரும் வேதனையை இன்று நீங்கள் குறியாக கொடுக்கப்படுகிறது. அந்த நிலை நமக்கு வர வேண்டாம். இன்னமும் நிலை ஒன்றை வாக்கு இருக்கின்றது, சுகமாக வாழ வேண்டும் என்று. உங்களுடைய இறை இல்லமாக உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் ஆக்காத வரையில் பெரும் துன்பத்திற்காக, நரக வேதனைக்காக நாம் காத்திருக்கின்றோம். எந்த ஒரு மனிதரையும் நம்பாதீர்கள். உள்ளத்தில் உள்ள தேவைக்கு உள்ளம் என்பது பார்க்க முடியாது. உள்ளத்தில் நான் வாழ்கின்றேன், இல்லத்தில் வாழவில்லை. இது என்னுடைய இல்லமாக இருக்கின்றது, தெய்வ இல்லமாக இருக்கின்றது, மாபெரும் சக்தியை கொண்டிருப்பதாக இருக்கின்றது. அகிலங்கள் அவ்வளவு தேவைகளையும் இங்கு நிரப்பமாக கொண்டிருக்கின்றேன். அவை அவ்வளவும் எனக்கு இணைந்து வேலை செய்ய வேண்டும். இந்த ஒரு உயிரோட்டத்தை படைப்பதற்காக வேண்டி எண்ணம் உங்களுடைய இறைவனிடமிருந்து சுத்தமாக தூய்மையாக ஒரே எண்ணம், சுகம் என்ற ஒரு எண்ணம் அங்கு அமைகிறது. எண்ணங்கள் அவற்றை நீங்கள் சிதைக்கின்றீர்கள், சில்லுகளாக ஆக்குகின்றீர்கள், சிதைத்து விட்டுகின்றீர்கள். ஒவ்வொன்றும் சுக்குநூறாக முடிந்து போகின்றது. பிறகு அதை ஒட்டு வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய அறிவை எண்ணங்கள் கூடாது. ஒரே ஒரு தேவை, சுகமான வாழ்க்கை, அவ்வளவுதான். இதில் எந்த வகையில் உங்களுடைய சுகம், ஒவ்வொரு கோணத்திலும் ஒவ்வொரு திசையிலிருந்தும் சுகம் உங்களை தேடி வர வேண்டும். நீங்கள் சுகத்தை தேடி போகக்கூடாது. சுகம் என்பது அனுபவமானது, பார்க்கக்கூடிய பொருள் அல்ல, நீங்கள் தேடி போதல். இந்த கண்களும் காதுகளும் மூக்கும் வாயும் தோளும் பெரும் சோதனையாக இருக்கின்றன. உங்களை பொருள் அடிப்பக்கம் சாய்த்துவிடும். வானங்களின் பக்கமும் அதையும் தாண்டி விசாலமான அந்த வெளியில் நீங்கள் உங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க இருக்கின்றீர்கள் என்று முதலாக வானங்கள் எல்லாமே பொருளாக மாறிவிட்டது. எவையெல்லாம் எனக்கு என் அறிவு கேட்டதோ அவ்வளவும் பொருள், அதற்கு மேலாக இருக்கு. உருவ வழிபாடு செய்யாதீர்கள். உருவத்திற்கு மேலாக அருவமாக இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் யாவற்றையும் விட மிகப்பெரியது. யாரும் அதை அடைந்துவிட முடியாது, அதை அனுமானித்துவிட முடியாது, அதை என்னை அளவிட்டுவிட முடியாது. அவ்வளவு அளவிட முடியாத மாபெரும் பொக்கிஷன் அடங்கி இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமும், பிறப்பு முதல் இறப்பு வரையில். அதற்கு அப்பாலும் வாழ்க்கை இருக்கிறது என்பதை அறிவித்தவன் இறைவன் தான். மீண்டும் நீங்கள் உயிர்களுக்கு ஏற்கப்படுவீர்கள். அந்த நாள் நீங்கள் செய்ததற்குரிய எப்படி கொடுக்கப்படும் நாள், அந்த நாளுக்கு முன்பாக இன்றைக்கு திரும்ப வேண்டும், திரும்ப வேண்டும். எண்ணத்தின் மீது முழுமையான ஆற்றலை கொண்டு நீங்கள் அதனை நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒட்டுமொத்தமாக முழுமையாக சாய்ந்து விடுங்கள். உங்களுடைய எண்ணத்தின் பக்கம் திரும்பாதீர்கள். உருவங்களை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டாம். இது அழகாக இருக்கிறது, அது அழகாக இருக்கிறது. அந்த அழகு அழியும். கொஞ்சம் நாள் அது காணப்போகும். அழகாக இருக்கிறாள், அழகாக இருக்கிறான், இன்னைக்கு அப்படித்தான் பண்ண, நாளைக்கு காணப்படும். புரியாது. இறைவன் படைத்தது அதுவே அழியும் பொழுது நீங்கள் படைத்த இந்த கர்மாந்திரங்களை வாடப்போகிறது. அதனையே நம்பி நீங்கள் பெருமையும் பெறுவீர்கள், அது இன்பம் இருக்கிறது என்பதை நம்புவீர்கள். நிச்சயமாக இல்லை. கர்மாந்திரங்கள் என்றால் இன்னைக்கு அது கர்மாதிதான். இந்த அறிவை நம்பாதீர்கள், சிறப்புக்கு இணையான இந்த அறிவை நம்பாதீர்கள். உள்ளத்தினுடைய ஞானங்களை, மாபெரும் ஆற்றலை, இறைவனுடைய உணர்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில்தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளைய வாழ்க்கையும் அதில்தான் அமைந்திருக்கின்றது. கவலையோ பயமோ உங்களிடத்தில் இருக்கக்கூடாது. நாளை வாழ்க்கை இருக்கக்கூடாது. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது உங்களுடைய குழந்தைகளை பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் தவிர உங்களுக்காக இறைவன் கொடுக்கவே இல்லை என்று அறிந்து கொள்ளுங்கள். அவை என்னை எதிர்க்கவில்லை, சுகமாக இருக்கின்றன. நான் கவலையோடு இருக்கின்றேன், காரணம் எனக்கு நாளைக்கு கேள்வி நிகழப் போகிறது. சரி, கேள்வி நிகழ வேண்டாம் என்று இருக்கிறது, அது இரண்டு வார்த்தை தானே. ஆம், பிறகு இதை நம்பாமல் உங்களுடைய அறிவு அதிகமாக நம்புகின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய பாக்கியம் அல்ல, உங்களுடைய குழந்தைகள் இருக்கின்றன, கவலையே இல்லை. நான் கொடுத்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, நீங்களும் அவர்களுக்காக வாழ்கின்றீர்கள், உங்களுக்காக வாழவில்லை. எனவே உங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன், நீங்கள் சம்பாதிக்கின்றீர்கள், எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய முயற்சியின் காரணமாக நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்காக, அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் நஷ்டத்தை தேடும் விதமாக நீ சம்பாதித்தால் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து அவர்களும் அதில் நம்பிக்கை கொண்டவர்களாக மாறும் பொழுது தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்ட இவர்கள் தேடிக்கொண்ட கெட்டதை போன்றவர் எவரும் தேட முடியாது. எக்காலத்தில் படிப்பறிவை கொண்டு அவர்களை நான் முன்னேற்றுகின்றேன் குழந்தைகள் ஆளாக்கின்றேன் குழந்தைகள் நீங்கள் அப்படியே அழித்துவிட்டீர்கள். இனி உங்களுடைய நம்பிக்கையை கொண்டு நீங்கள் வாழ ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு கஷ்டத்தின் போதும் உங்களுடைய படிப்பறிவு உதவாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இறைவனுடைய மாபெரும் ஆற்றலுக்கு உங்களுடைய படிப்பை, கெட்ட படிப்பறிவை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். மறைவான அந்த சத்தியத்தின் மீதும் சத்தியத்தின் நம்பிக்கொள்ளுங்கள். இப்பொழுதும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது உங்களுடைய உள்ளத்திற்குரிய அந்த எண்ணத்தினுடைய நம்பிக்கையின் காரணமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உயிரோட்டம் என்ற அந்த மறைவான உங்களுக்கு எந்த விதத்திலும் குடிவிட முடியாது. அந்த உயிரோட்டத்தை கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உயிரோடு அந்த உயிரை படைத்தனும் அவன் தான். உங்களுடைய கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் இவற்றை விட்டு விலக வேண்டும். பூசாரிகளை பின்பற்றுவது அவர்களுடைய கட்டிய கட்டிடங்களுக்குள் அந்த சக்தி இருக்கிறது என்று என்பதும், அப்படி என்றால் இங்கு பேசிக்கொண்டிருக்கூடிய இந்த சக்தியை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? நம்பிக்கை என்பது இங்கு வேண்டுமா, கட்டிடங்களுக்குள் வேண்டுமா? சத்தியம் என்பது இங்கு கொண்டு வர வேண்டுமா, கட்டிடங்கள் கொண்டு வரப்போகின்றீர்களா? எப்படி நாம் குரு வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம் என்று பாருங்கள். உங்களுக்கு கிடைத்த அந்த அழகான இன்பங்களை எல்லாம் குறைத்துவிட வேண்டாம். உங்களுடைய இறை இல்லம் என்பது இனி உங்களுடைய உள்ளம் மட்டும்தான், நெஞ்சம் மட்டும்தான். இதை விட்டு வெளியேறிவிட்டாலோ வாழ்க்கை இல்லை, முடிந்துவிட்டோம். இதன் பிறகு நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். அந்த நாள் வரும்பொழுது, நெருப்பின் முன் இருக்கக்கூடிய நாள் வரும்பொழுது காப்பாற்றுவாய் என்று கேட்பீர்கள். அப்பொழுது கேட்கப்படும். உங்கள் உலக வாழ்க்கையின் போது உங்களுக்கு கிடைத்திருந்த என்னிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அப்படவோ தூய்மையான மாபெரும் சக்தியை எல்லாம் நீங்கள் வீணடித்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய அற்பமான உங்களுடைய போக்குகளுக்கு இணையாக்கிக் கொண்டீர்கள். இதன் காரணமாக நான் வாழ்ந்தேன், சிறப்பாக வாழ்ந்தேன் என்று இன்று நீங்கள் உங்களுடைய கேடுகளுக்காகவும் பெருமைத்தின் காரணமாகவும் அநியாயமாக உங்களுடைய குடும்பத்தினையும் கருத்தின் காரணமாகவும் இரட்டிப்பு வேதனை அடையக்கூடிய இடிவுமிக்க வேதனையின் பாடங்கள் தள்ளப்படுகின்றீர்கள் என்று கூறக்கூடிய அந்த நாளிலிருந்து இன்று நாம் பாதுகாத்துக் கொள்வோம். அத்தியாயம் 46:20. அன்றியம் நெருப்பின் முன் நிராகரிப்பவர்கள் கொண்டு வரப்படும் நாளும், சத்தியம் எல்லாம் என் வந்திருக்கும் பொழுது அதிலிருந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இல்லை என் முயற்சி கொண்டு வாழ்ந்தேன் என்று என்னை நிராகரித்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நீ சும்மா உட்கார்ந்து வாழ முடியாது, நம்பிக்கொண்ட மட்டும் போதாது, உன்னுடைய கை கால்களை கொண்டு உழைக்க வேண்டும் என்று உங்களுடைய புத்தியை உபயோகிக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்களானால் பொய்யை கொண்டல்லாமல், புரட்டை கொண்டல்லாமல் உங்களால் வாழ முடியாது. சத்தியத்தை கொண்டு பேசி உங்களால் வாழ முடியாது. இதுவாக உங்களுடைய முயற்சி, இதன் காரணமாக இன்னும் உங்களை வடிவெடுத்துவிட்ட மக்களை கொடுத்தார்கள். உங்களையும் சேர்ப்பெற்றோம். பொய்யை கொண்டு வாழ முடியுமா? அது முயற்சியா? சும்மா இருந்தால் வந்துடுமா? எப்படி எல்லாம் பேசுகின்றோம்? குழந்தையா பிறந்து வளர்ந்து வர்றீங்களே, டானிக் கொடுத்து வளர்ந்தீங்களா? அந்த குழந்தைகளை உயிர்த்து கொண்டு இறைவனுடைய நாட்டு பிரகாரம் அந்த வளர்ச்சிக்கு தான் கேட்டால் தெரியும். அதன் பிறகு ஊட்டச்சத்து கொடுத்தேன், அதன் காரணம் இவ்வளோ வளர்ந்தான், அவ்வளோ வளர்ந்தான் பேசிட்டு இருக்கீங்களே. எவ்வளோ பெரிய தவறு, வளர்ந்துகிட்டு இருக்கிற குழந்தையே இதன் காரணமாக வளர்ந்தான்னு சொல்லும்போது அதையும் நம்ம வந்து தீவிடையும் விளம்பரங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோமே, எவ்வளோ பெரிய கேடு. ஏன் இப்போ வளர்ந்துருக்கீங்களே, இதை விட வளர்த்து காட்டுங்களா? அந்த மருந்து கொடுத்து பார்ப்போம். 40 வயசாச்சு, அந்த மருந்து சாப்பிட்டு இன்னொரு 1 அடி 2 அடி வளர்ந்து காட்டுங்களேன் பார்ப்போம். எவ்வளவு அநியாயமும் அக்கிரமமாகவும் இந்த மனிதர்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், அதையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோமே. என்ன நிகழ்ந்துவிட்டது? நம்முடைய உணர்வுக்கு செத்து போய்விட்டது. இனி வாழ்ந்து கொள்ளவும் இல்லை. நெருப்பின் முன் நாம் கொண்டுவரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையின் பக்கம் திரும்பிவிட்டோம். உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உலக வாழ்க்கையின் போது நான் உங்களுக்கு கொடுத்த அழகான தூய்மை நோட்டை நான் வீணடித்து அது நீங்கள் சமாளித்ததாக என்று எண்ணிக்கொண்டு பெருமை கண்டீர்கள், பெருமை தேடினீர்கள். ஆகவே நீங்கள் பூமியில் அநியாயமாக பெருமை எடுத்துக் கொண்டும் வளர்ந்து கொண்டிருந்த காரணத்தால் இழிவு தரும் வேதனையை நீங்கள் கூடியாக கொடுக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் என்றென்றும் இதில் வாழ வேண்டும் என்ற அந்த நிலை எவ்வளவுக்கு முன்பாக இறைவன் நம்மை பாதுகாப்பானாகிறது.